Have you ever thought about what is the most difficult thing for God to do?
தேவனாலே தேவன் செய்யிறதுக்கு மிகவும் கடினமான காரியம் என்று சொல்லி நீங்கள் ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா?
There are places where God asks, is anything too hard for me?
சில இடங்களில் ஆண்டவர் கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார்.
Jeremiah replies, Lord, there's nothing too hard for you.
எரேமியா பதில் சொல்கிறார், ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்.
There is nothing impossible for God.
தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
But some things are more difficult for God to do than other things.
ஆனால் சில காரியங்களை விட தேவன் ஆண்டவருக்கு செய்யறதுக்கு சில காரியங்கள் மிகவும் கஷ்டமாக இருக்கிற காரியங்கள் உண்டு.
To create the world, that was very easy, not even one second.
இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் கூட எடுக்கவில்லை.
It's just he spoke a word and it was created.
ஆண்டவர் வார்த்தையை சொன்னார், அது சிருஷ்டிக்கப்பட்டது.
With a word he created the sun.
ஒரே வார்த்தையினாலே ஆண்டவர் சூரியனை உண்டாக்கினார்.
And even when Jesus was on earth, with a word he would raise the dead.
வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார்.
So many things he could do just like that. In a moment he could multiply the loaves.
அப்படியே ஐந்து அப்பம் ரெண்டு மீனை அநேகம் பேருக்கு ஆண்டவர் அற்புதமாக பகிர்ந்து கொடுத்தார்.
All these things didn't even take one second.
ஒரு வினாடி கூட ஆண்டவருக்கு இதெல்லாம் எடுக்கவே கிடையாது.
When Jesus prayed for someone, he was not healed gradually, he was healed immediately.
இயேசு கிறிஸ்து சிலருக்காக ஜெபித்த பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சுகமாகவில்லை, உடனடியாக சுகம் கிடைத்தது.
Man's eyes were opened immediately.
குருடைய கண்கள் உடனடியாக திறக்கப்பட்டது.
But I thought there's one thing that is very difficult and takes a long time for God to do.
ஆனால் கர்த்தருக்கு செய்வதற்கு மிகவும் கடினமான காரியம் ஒன்று இருக்கிறது.
What is it that's more difficult than creating the universe?
இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறது விட மிகவும் கடினமான காரியம் என்ன அது?
What is it that's more difficult than raising the dead?
மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறது விட கடினமான காரியம் என்ன?
You know what that is?
அது என்ன தெரியுமா?
That's to make us humble.
அதை நம்மை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுகிறது.
It's very difficult for God to do.
அது ஆண்டவருக்கு செய்யிறது கூட மிகவும் கடினமான காரியம்.
Think of your life, how long it takes for God to make us really humble.
யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை தாழ்மையுள்ளவர்களாக மாற்றுவது எவ்வளவு நாட்கள் எடுக்கிறது, எவ்வளவு கஷ்டமாக
இருக்கிறது.
நாம் நினைக்கிறோம் தாழ்மையா தான் இருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிறோம்.
And then God blesses us in some way and we become proud again.
ஆண்டவர் எப்படியாவது சில வழிகள் நம்மை ஆசீர்வதிக்க மறுபடியும் நமக்கு பெருமை வந்து விடுகிறது.
It's very difficult for God to bless us.
ஆண்டவருக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது.
Because as soon as he blesses us, our head becomes big.
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உடனே நமக்கு தலையெல்லாம் பெரிதாகி விடுகிறது.
When we are seeking God for something which we haven't got, it's very easy to be humble.
நமக்கு கிடைக்காத ஒரு காரியத்துக்காக தேவனுடைய முகத்தை தேடும் போது ரொம்ப தாழ்மையா இருக்கிறது, சுலபமாக இருக்கிறது.
For example,
உதாரணமா,
some of you may have struggled for many years to get a visa to come to Dubai.
துபாய்க்கு வருகிறதுக்கு ஒரு விசா கிடைக்கிறதுக்காக ரொம்ப காலம் நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை
those days you were not proud, you were very humble.
அந்த நாட்கள் நீங்க ஒன்னும் பெருமையா இல்ல, ரொம்ப தாழ்மையா தான் இருந்தீங்க.
But after you got the visa and you earned so much money, then how is it?
விசா கிடைத்து இங்க வந்து கொஞ்சம் பணம் எல்லாம் சம்பாதிச்சிருப்பாடு எப்படி இருக்கிறோம்?
Then it is difficult to be humble.
அப்புறம் தாழ்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு.
But God wants to do a work in us, in all of us, that no matter what happens, we'll always be humble.
ஆண்டவர் இந்த கிரியை என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு காரியங்கள் ஆனாலும் சரி, இந்த காரியத்தில் நம்மை பழக்க வைக்கிறதுக்கு மிகவும் ஆசையுள்ளவராக இருக்கிறார்.
That's how Jesus was.
அப்படித்தான் இயேசு இருந்தார்.
He never became proud because he raised the dead or fed the multitudes.
அநேகருக்கு அப்பத்தை பகிர்ந்து கொடுத்தனாலேயோ மரித்தோர் வீடோடு எழுப்பினாலும் ஆண்டவர் உடனே பெருமையாக காணப்படவில்லை.
But that's because there was one secret in Jesus' life.
அது என்ன? அவருடைய ரகசியம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் ஒரு ரகசியம் இருந்தது.
He not only prayed before doing something, he also prayed after doing that.
எந்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக மாத்திரமல்ல, அது செய்த பிற்பாடும் அவர் ஜெபித்தார்.
See, we usually pray before we have to do something very important.
ஒரு முக்கியமான காரியத்தை செய்வதற்கு முன்பாக நாம் விழுந்து விழுந்து ஜெபிப்போம்.
But after God has mightily blessed us in answer to that prayer of ours,
வல்லமையாக ஆண்டவர் ஜெபத்தை எல்லாம் கேட்டு நமக்கு பதில் கொடுத்த பிற்பாடு,
then we forget to go back in prayer and give the glory to God.
அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு மறுபடியும் திரும்பி சென்று ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறதுல நாம் மறந்து விடுகிறோம்.
I have made that mistake many times.
naan andha thavarai anega tharavai seidirukiren
and I've had to repent
peraga adarkaga manam thirumbi irukiren
because when we don't give the glory back to God then we slowly pride comes into our heart
நாம் இப்படியாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்த ஒரு பாடு நாம் அவருக்கு அந்த மகிமையை கொடுக்க மறக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வர ஆரம்பிக்கிறது
and then we lose grace
பிறகு நாம் கிருபையை இழக்கிறோம்
because God gives his grace only to the humble
ஏனென்றால் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார்
so if you always remain humble you'll always get grace
எப்போது நாம் தாழ்மையா இருந்தால் எப்போது நமக்கு கிருபை கிடைக்கும்
and the devil if he doesn't want you to get grace all he's got to do is make you a little proud
நமக்கு கிருபை கிடைக்காம பண்ண பிசாசுக்கு ஒரே வழி நம்மை பெருமையுள்ளவர்களாக மாற்றுகிறது
I want to read a verse in Deuteronomy 8 but before that I want to show you a verse in Luke chapter 5
உபாகம் 8 நான் ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன் அதுக்கு முன்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம்
You know the Bible says that the Lord Jesus came to earth in a body just like ours
நம்மை போல சரீரத்தோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார்
It also says in Hebrews 4:15 that he was tempted like us
நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது
and if he was tempted like us
நம்மை போல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டிருந்தால்
then he must also have been tempted to become proud
பெருமைப்படுகிறதுக்கு அவர் நிச்சயமாக சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும்
but he didn't become proud
ஆனால் அவர் பெருமை அடையவில்லை
never not even for one moment
ஒரு வினாடி கூட அவர் அப்படி ஆகவில்லை
but he was tempted
ஆனால் அவர் சோதிக்கப்பட்டார்
when are we tempted to be proud
எப்பொழுதெல்லாம் நாம் பெருமை அடையும்படிக்கு நாம் சோதிக்கப்படுகிறோம்
usually when God has blessed us in some unusual way
ஒரு விசேஷித்த விதத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அப்படி ஆகிறது
when God has done something for us which he has not done for other people
மற்றவர்களுக்கு செய்யாத ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்யும் பொழுது
when we have more than other people
மற்றவர்களோட நமக்கு அதிகமாக இருக்கும் பொழுது
it can even be a spiritual gift you know the ability to preach or do something like that more than other people
adu or aavikuriya varamaga kodirukalam oru vela prasangam pannugiradhu matra ivulla visheshithamana kiruvai namakku irukalam
even a small thing like supposing somebody has got a little fever
yaarkada kaachal vandirukku nu vechukengala
and he asks you to pray for him
ungala paathu jeevam pannunga nu solranga
and you pray
neenga jeevam pandreenga
and immediately his fever goes
andha kaachal udane poirudhu
how do you feel that
neenga eppadi nenikireenga adai patti
He's healed but you become sick
காச்சில் இருக்கிறவனுக்கு சோமாயிரான நீங்க வியாதி உள்ளவளாய் மாறி விடுகிறீர்கள்
you become proud
உங்களுக்கு பெருமை வந்து விடுகிறது
God has used me to heal this man
இந்த மனுஷனை சோமாகிறதுக்கு ஆண்டு என்ன பயன்படுத்தி விட்டார் என்று சொல்லி பெருமை வந்து
விடுது we are so weak
நாம் மிகவும் பலவீனம் உள்ளவளாய் இருக்கிறோம்
even if a man is healed from a fever we get proud
ஒரு காச்சில் இருந்து வந்து சோமாயிட்டான உடனே நமக்கு பெருமை வந்துரும்
now we read in Luke chapter 5
லூக்கா 5 அதிகாரத்தில்
about Jesus
yesu christ
verse 15
15th verse
the news about him was spreading even farther and great multitudes were gathering to hear him and to be healed of their sickness
அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம்
அடைவதற்கும் supposing that happened to you
இந்த காரியம் நமக்கு நடந்திருந்தால்
supposing God gave you a gift of healing
ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு ஒரு சுகமாக்குற வரத்தை கொடுத்திருக்கான்னு
வைங்களேன் and this verse is written about you
உங்களை பத்தி இப்படி எழுதியிருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்களேன்
that the news about you is spreading all over and great multitudes were gathering to listen to you to be healed of their sickness
நீங்க சுகமாக்குற வரத்தை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி எல்லா பக்கம் செய்து பரவி ஜனங்கள் உங்களை தேடி வருகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்களேன்
how would you feel
நீங்க அப்படி நினைப்பீங்க
you'd be tremendously tempted to pride
நிச்சயமாக பெருமைப்படுவதற்கு பயங்கரமாக சோதிக்கப்படுவீர்கள்
particularly if nobody else has got that ministry except you
உங்களை தவிர வேற யாருக்கும் அந்த கிருபையே கிடையாது
in israel only jesus had that ministry at that time
israel அந்த சமயத்துல இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் அந்த மாதிரி இருந்துச்சு
and if he was tempted like us like the bible says then he must have been definitely tempted to be proud
நம்மை போலவே சோதிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது உண்மையான நிச்சயமாகவே ஆண்டவருக்கு இந்த பெருமை அடைகிறதுக்கான சோதனை வந்திருக்கும்
temptation is not sin
சோதனை பாவம் அல்ல
if you yield to the temptation then only it is sin
சோதனைக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அது பாவமாய் விடுகிறது
see when the devil comes and tells you oh what a big man you are see how so many people are being healed through you
பிசாஸ் வந்து உங்களுக்கு சொல்றான் பாரு உன்னை கொண்டு ஆண்டவர் எத்தனை பேர் சோமாக்கி இருக்கிறார் என்று சொல்றான்
if you say get behind me satan then you have not sinned
அப்பாலே போ சாத்தான் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் பாவம் செய்யவில்லை.
If you begin to think about it, yeah, yeah, I'm quite an important person.
உடனே ஆமாமா நான் உண்மையாலுமே பெரிய ஆள் தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் என்று வைத்துக்
கொள்ளுங்கள்.
அது பாவமாய் விடுகிறது.
So how to overcome that?
அது எப்படி நான் மேற்கொள்ளுகிறது?
See what Jesus did when this type of news spread about him everywhere.
இயேசு கிறிஸ்து இந்த செய்திகள் எல்லாம் பரம்பின பொழுது என்ன செய்தார் என்று சொல்லி கவனித்து பாருங்க.
See the next verse.
அடுத்த வசனத்தை பாருங்க.
When all this news about him was spreading everywhere, he would slip away to the wilderness to pray.
இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவி கொண்டிருக்க பொழுது அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He prayed after the healing meeting, not before.
சுகமாக்குகிற ஊழியம் நடந்ததுக்கு முன்பாக அல்ல, முடிந்த பிற்பாடு போய் ஜெபம் பண்ணுகிறார்.
Of course he prayed before also.
கண்டிப்பாக நடக்கிறதுக்கு முன்னாடி ஜெபித்தார்.
Everybody prays before a meeting.
எந்த கூட்டத்துக்கு முன்பாக எல்லாரும் ஜெபிப்பார்கள்.
Very few people pray after the meeting to give thanks to God for what he's done.
கூட்டங்கள் முடிந்த பிற்பாடு நன்றி சொல்வதற்காக ஜெபிக்கிறவர் மிக சிலரே.
Very people fast and pray before they have to go for some big ministry.
பெரிய ஊழியங்களுக்கு போறதுக்கு முன்பாக ஜனங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறார்கள்.
But very few people fast and pray after the ministry is over to give thanks to God for what he has done.
அப்படிப்பட்ட கூட்டங்கள் நடந்து முடிந்த பிற்பாடு கர்த்தர் செய்த காரியங்களுக்காக உபவாசித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி நன்றி சொல்வது மிக சொற்பம்.
Now listen.
கவனியுங்கள்.
If we had gone back to the Lord and prayed and thanked him for what he did for us, God could have led us to an even greater ministry.
நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த காரியங்களுக்காக தேவனிடத்தில் தனித்து சென்று ஆண்டவருக்கு ஜெபித்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்தியிருந்தால் அதைவிட பெரிய காரியங்களை செய்கிறதற்காக தேவன் நம்மை நடத்தியிருப்பார்.
But God gave us a little blessing and we became proud.
கொஞ்சம் ஆசீர்வதித்தார், உடனே நமக்கு பெருமை வந்துவிட்டது.
And God says, I cannot do anything more with him because he'll go to hell like this.
இவனுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது, ஏனென்றால் இதுக்கு மேல நான் செய்த நேரம் நரகத்துக்கு தான் போவான் என்று சொல்லி ஆண்டவர்
சொல்ல. All proud people will go to hell.
ஏனா பெருமையா இருக்கிறவங்க எல்லாரும் நரகத்துக்கு தான் போவாங்க.
So sometimes God cannot bless us because he doesn't want us to go to hell. That's why.
ஆண்டவர் நம்ம ஏன் ஆசீர்வதிக்க முடியவில்லை, ஆசீர்வதிக்கிறது இல்லை, ஏனென்றால் நாம் நரகத்துக்கு போக கூடாது என்பதற்காக.
Now you see in Deuteronomy 28.
இப்பொழுது
Deuteronomy 8.
உபாகமம் 8க்கு நாம் கடந்து செல்வோம்.
It says here in verse 11 onwards, beware lest you forget the Lord your God by not keeping his ordinances, lest when you have eaten and are satisfied and have built good houses and lived in them, your herds and your flocks multiply, your silver and gold multiply, and your heart becomes proud and you forget the Lord your God.
11வது வசனத்தில் வாசிக்கும், உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகள் குடியிருக்கும் போதும், உன் ஆடு மாடுகள் சுரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வத்திங்கும் போதும், உன் இருதய மேட்டுமே அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாக ஏற்றிருந்து புறப்பட பண்ணினவரை மறக்காமலும் இருப்பாயாக.
See, when we don't have houses and we don't have money, then there is not much danger of becoming proud.
நமக்கு பணம் இல்லாத போது, நமக்கு வீடுகள் இல்லாத போது நமக்கு பெருமை அடையிறதுக்கு ஒரு பிரச்சனையுமே
கிடையாது. But here it says, after you have eaten and are satisfied.
நீ
verse 12.
12வது வசனத்தில் நீ புசித்து திருப்தியாகி.
And you have built good houses and you have lived in them.
நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது.
And your silver and gold has multiplied and everything you have has multiplied.
உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்கும் போதும்,
then your heart becomes proud.
அப்பொழுது உன் இருதயம் மேட்டிமை அடைகிறது.
And you forget that the Lord did all this for you.
இதையெல்லாம் செய்த ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம்.
And you begin to say in verse 17, my power and the strength of my hand has made this wealth for me.
17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்திலே நாம் சொல்லுகிறோம்.
But you must remember verse 18, it is the Lord who gives you power to make wealth.
18வது வசனத்தில் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தவர்.
Who gives you power to make wealth?
இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பலன் கொடுக்கிறது யார்?
Don't think that you are so clever and you are so smart and therefore you made it.
பெரிய நான் பெரிய ஞானி எனக்கு பெரிய அறிவு இருக்கிறது ஆகையினால் இப்படி ஆகிவிட்டேன் என்று நீங்க சொல்லக்கூடாது.
You could have become sick 10 years ago.
10 வருஷத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்டிருக்கலாம்.
You could have been bedridden and earned nothing.
படுக்கையிலே கிடந்து ஒண்ணுமே சம்பாதிக்க முடியாம நான் போயிருக்கலாம்.
It's God who gives us power for anything.
தேவன் மாத்திரமே நாம் எதை செய்கிறதுக்கு நமக்கு பலன் தருகிறார்.
He said here, if you forget this, if you forget the Lord your God, verse 19.
19வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து.
I testify against you today, you will surely perish.
நான் இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன் என்னவென்றால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள்.
Like so many others before you has perished, verse 20, you will definitely perish.
உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்.
Sometimes we can think that God has blessed us because we are very holy.
சில சமயத்தில் நாம் நினைக்கிறோம் நாம் பரிசுத்தமா இருக்கிறனால தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்.
See chapter 9 and verse 5.
9:5 நாம் பார்க்கிறோம்.
It is not for your righteousness or your uprightness of heart that God allows you to possess this land.
உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பது இல்லை.
Because you know, he says in verse 4, you can think, don't say in your heart, when the Lord drives out your enemies, because of my righteousness the Lord brought me to possess this land.
உங்கள் இருதயத்தில் நீங்க சொல்லாதீங்க, நான் நீதியாய் பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே தேவன் ஜனங்களை எல்லாம் துரத்தி விடுகிறார் என்று இருதயத்தில் சொல்லக்கூடாது என்று சொல்லுங்க.
Again he repeats it in verse 7. Know then, it is not because of your righteousness the Lord is giving you, because you're a stubborn people.
7 வசனத்தில் வாசிக்கிறோம், வனாந்தரத்தில் உன் தேவனாய் கர்த்தர்.
6
ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் நீதி நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு இந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம்.
See, those are very humbling words.
இதெல்லாம் நம்மை தாழ்த்துகிறதுக்காக கொடுக்கப்பட்டது.
It's not because of your righteousness that God gives you anything.
உங்களுடைய நீதி நிமித்தமாக ஆண்டவர் எதையும் கொடுக்கிறது இல்லை.
It's not because of your cleverness that you earned money.
நீ பெரிய அறிவாளிங்கிறதுனால நீ பெரிய பணத்தை சம்பாதிக்கவில்லை.
It's God's mercy.
தேவனுடைய இரக்கம்.
We can apply that also into, you know, God has kept many of us from falling into serious sins.
ஆண்டவர் நம்மில் அநேகரையும் பெரிய பாவங்களை விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்.
That's God's mercy.
அது தேவனுடைய இரக்கம்.
And you see somebody else who has fallen into sin, don't despise him.
யாராவது பாவத்தில் விழுந்து விட்டால் அவளை பார்த்து பரியாசம் பண்ணாதீங்க.
Don't think you are holier than him.
அவரை விட நான் பரிசுத்தவான் என்று சொல்லி நினைத்துக் கொள்ளாதீர்கள்.
It's God's mercy that kept you. Otherwise you would have also fallen like him.
தேவனுடைய கிருபை மாத்திரமே நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும், இல்லை என்றால் நாமும் அவர்களைப் போல அப்படி இருந்திருப்போம், விழுந்திருப்போம்.
If God doesn't keep us, we cannot stay even for, we can not stand even for one second.
ஆண்டவர் மாத்திரம் நம்மை காக்காவிட்டால் ஒரு வினாடி கூட நம்மால் நிற்க முடியாது.
And when we have a tendency to become proud,
எப்பொழுதெல்லாம் பெருமைப்படுகிறதுக்கான சூழ்நிலை வருகிறதோ,
God allows us to fall in order to break us.
நம்மை உடைக்கும்படிக்காக தேவன் நாம் விழும்படிக்கு அனுமதிக்கிறார்.
I want you to turn to Luke's Gospel, chapter 22.
லூக்கா 22 அதிகாரம்.
Luke 22 verse 31.
31 வசனம். லூக்கா 22 31 வசனம்.
And 32.
32 வசனமும் கூட.
Please read.
பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
சைமன் பீட்டர் வாஸ் தி லீடர் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்.
சீமோன் பேதுரு தான் இந்த அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் தலைவர்.
எவ்ரிவேர் யூ ஃபைண்ட் தட் ஹி வாஸ் தி லீடர் ஈவன் டியூரிங் தி டைம் ஹி வாஸ் வித் ஜீசஸ்.
எங்க போனாலும் இந்த சீமோன் பேதுரு தான் தலைவனா இருந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சமயத்திலும் கூட.
He would always go with Jesus to the Mount of Transfiguration, to different places. He had a special privilege.
மருவமலைக்கு போனால் இவனும் கூட போவான். அப்படி போல அநேக இடங்களிலே இவனுக்கு ஒரு விசேஷத்தை ஒசலாக்கி இருந்தது.
It was always Peter, James and John.
எப்பொழுதுமே பீட்டரும் யாக்கோபும் யோவானும் தான்.
And among the three, Peter was the leader.
இந்த மூன்று பேரிலும் கூட இந்த பேதுரு தான் தலைவனாக இருந்தார்.
Peter's brother Andrew was also there, but he was not selected.
பேதுருடைய சகோதரன் அந்திரேயா இருந்தபோது கூட அவன் அதில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை.
And when Jesus always selects you for something, it's very easy to become proud.
இயேசு நம்மை பார்த்து ஏதாவது செய்யும்படிக்காக நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது சுலபமாக பெருமை அடைகிறது.
Always he selects you.
எப்பொழுதும் உன்னை தேர்ந்து கொள்கிறார் என்றால்
he uses you today, he uses you tomorrow, he uses you the next day, and we become proud.
இன்னைக்கும் நாளைக்கும் மறுநாளும் நம்மை தெரிந்து கொள்கிறார் என்றால் நம்ம ஈஸியாக பெருமைப்பட்டு விடுகிறோம்.
It says here Satan wanted to hit Peter.
சாத்தான் பேதுருவை திரும்ப திரும்ப அடிக்கிறதுக்கு முயற்சி செய்தான்.
Why didn't he want to hit one of the other apostles?
மற்றவர்களை குறித்து ஏன் அவன் அப்படி செய்யவில்லை?
Why he came and asked permission for Peter?
ஏன் பேதுருவை பிடிக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டான்?
Because Satan is always targeting leaders in Christian church.
சாத்தான் கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற தலைவர்களை தாக்கும்படிக்காக உத்தரவு கேட்டுக் கொண்டிருக்கிறான்.
That's why the Bible says we must pray for our leaders because Satan is targeting them.
ஆகையினால் தான் நம்முடைய சபையில் இருக்கிற தலைவர்களுக்காக நாம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் அவர்களை தாக்கும்படிக்காக முயற்சி செய்கிறான்.
You know that if an ordinary unknown believer falls into some sin, it's not going to shake a church.
ஒரு சாதாரண விசுவாசி ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு பாவம் செஞ்சிட்டாருன்னா இந்த சபையை அது ஒன்றும் கலக்க போறதே கிடையாது.
But if the leader falls into that sin, the whole church can be shaken.
ஆனால் ஒரு சபையில தலைவனாக இருக்கிறவன் ஒரு பாவம் செய்யும் பொழுது சபையை கலக்கமடைய வைக்கிறது.
So Satan knows that.
சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
That's why he primarily tries to knock down the leaders.
ஆகையினால் தான் சபையிலே தலைவர்களாக இருக்கிறவர்களை விழத்தள்ளும்படிக்கு முயற்சி செய்கிறார்.
That's why we must pray for the leaders of our church.
ஆகையினால் தான் நம்முடைய சபையில் இருக்கிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
He tries to hit their families, their children.
அவருடைய குடும்பங்களை அவருடைய பிள்ளைகளை தாக்க முயற்சிக்கிறார்.
So don't criticize them, pray for them.
அவர்களை தயவு செய்து குற்றப்படுத்தாதீர்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
Because they not only work so hard to serve the church, but they're also attacked by Satan.
சபைக்காக முயற்சி செய்கிறார்கள், கடினமாக உழைக்கிறார்கள், அது மாத்திரமல்ல அதே சமயத்தில் விசுவாசினால் தாக்கப்படுகிறார்கள்.
So Jesus recognized that.
இயேசு கிறிஸ்து அதை அறிந்து உணர்ந்து,
Simon, Satan has demanded permission to sift you like wheat.
ஆண்டவர் சொல்லுகிறார், சீமோனு சீமோனு இதோ கோதுமை சுழகினால் பிடிக்கிறது போல சாத்தான் உங்களை பிடிக்கிறதுக்கு உத்தரவு
கேட்டுக்கொண்டார்.
இந்த வசனத்தில் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா?
That Satan could not touch him without God's permission.
ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் பேதுருவை அவனால் தொட முடியாது.
So he has to get permission from God.
தேவனிடத்திலிருந்து அவன் உத்தரவு பெற வேண்டும்.
Can I attack Peter?
பேதுருவை நான் அட்டாக் பண்ணலாமா?
And God has to decide, give the sanction, yes or no.
ஆண்டவர் ஆமா இல்லைன்னு சொன்னா தான் ஏதாவது செய்ய முடியும்.
So same for you and me.
உங்களுக்கு எனக்கும் அப்படித்தான்.
God loves you just like he loved Simon Peter.
பேதுருவை நேசித்தது போல ஆண்டவர் உங்களையும் என்னை நேசிக்கிறார்.
That before Satan has to come and do something to you or your family, he has to go to God and say, can I do that to that child of yours?
உங்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடுவதற்கு முன்பதாக தேவனிடத்தில் போய் இந்த சகோதரனை குடும்பத்தை நான் தொடட்டுமா என்று கேட்பான்.
Only after that he is permitted.
அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உத்தரவு கிடைக்கிறது.
Even in these hospitals, they will not operate on you without your father or mother giving a signature.
Hospital la neenga admit aana kuda ungalaya petror kaiyelth illama ungalku or operation seiya mattaanga.
The same way here, God, he has to get a permission from God, then only he can trouble you.
Adai polave pisas namai thodugiradhukku munbadhaga devanidathilirundhu uttaravu petral thaan apdi seiya mudiyum.
So are any of you facing some trouble today?
உங்களில் யாராவது அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறீர்களா?
எனி டைப் ஆஃப் ட்ரபிள்,
எந்த வகையான பிரச்சனையா இருந்தாலும் சரி.
Do you know that God has already signed the sanction to permit that trouble to come to your life?
உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார் இந்த பிரச்சனை உங்களுக்கு வரும்படிக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று தெரியுமா?
Long before that trouble came, Satan went to God and said, can I trouble that person with this particular problem?
இந்த பிரச்சனை உங்களுக்கு வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவரிடத்தில் போய் பிசாசு உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்க.
And first of all, God weighs it to see, do you need that operation? He won't give you unnecessary operations.
ஆண்டவர் தேவையில்லாத இந்த பிரச்சனையில் நமக்கு அனுமதி கொடுக்கறதில்லை, இது நமக்கு அவசியமா என்று அறிந்து பார்த்து தான் கொடுக்கிறார்.
When he sees, yeah, I think that person needs that operation, otherwise he will die.
இந்த மனுஷனுக்கு இந்த ஆபரேஷன் இல்லைன்னா செத்து போயிருவான் அப்படின்னு ஆண்டவர் அறிந்து பிற்பாடுதான் கையெழுத்து போட்டு நம்ம கொடுக்கிறார், உத்தரவு கொடுக்கிறார் சார்.
சோ காட் பெர்மிட்டட் சேடன் டு கோ அண்ட் அட்டாக் பீட்டர்.
பேதுருவை தாக்கும்படிக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார்.
And then Jesus says,
அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார்,
I have prayed for you, verse 32.
32 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார்.
When you know that Satan is going to attack somebody, what will you pray for him?
சாத்தான் ஒருவனை அட்டாக் பண்ண போகிறான் என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஜெபிப்பீர்கள்?
You will pray, God protect him that he doesn't fall down at all.
நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே விழுந்து விடாதபடிக்கு அவர்காக ஜெபிக்கிறேன்.
Don't let him fall.
அவர் விழக்கூடாது.
That's a good prayer.
அது ஒரு நல்ல ஜெபம்.
But sometimes,
ஆனால் சில சமயங்களில்
Jesus does not pray that prayer.
இயேசு அந்த ஜெபத்தை செய்கிறதில்லை.
Now we would have thought that Satan, that Jesus should have prayed, Father, don't let Peter fall.
நாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து பேதுரு விழுந்து விட கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணிருக்கணும் அப்படினு சொல்லி இயேசு ஜெபம் பண்ணிருக்கணும் நாம் நினைக்கிறோம்.
He didn't pray that.
ஆனால் இயேசு அப்படி ஜெபிக்கவில்லை.
He prayed, okay, let Peter fall, but after he falls, don't let him lose his faith.
ஆனால் இயேசு என்ன ஜெபித்தார்? பேதுரு விழுந்து விழட்டும், ஆனால் அதற்கு பிற்பாடு அவன் தன்னுடைய விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது என்று சொல்லி ஜெபித்தார்.
Why did Jesus want Peter to fall in temptation?
இயேசு கிறிஸ்து பேதுரு சோதனையில விழுந்து விட வேண்டும் என்று சொல்லி ஏன் ஜெபித்தார்?
It's a very important question.
அது ஒரு முக்கியமான கேள்வி.
Notice what he prays.
அவர் என்ன ஜெபிக்கிறார் என்று கவனிங்க.
He did not say, I am praying for you that you will not fall in temptation.
நீ சோதனையில விழுந்து விட கூடாது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் காண முடியாது.
No.
அப்படி அல்ல.
Because we know later on that Peter fell in that temptation. We know that Peter fell.
நமக்கு நன்றாய் தெரியும் பேதுரு விழுந்து விட்டான் என்று நமக்கு நன்றாய் தெரியும்.
In fact, the Lord told him in verse 34, you are going to fall, you are going to deny me 3 times. When
34வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
What sort of encouragement is that to tell a man, you are going to fall 3 times today?
இன்னைக்கு நீ 3 தடவை விழுந்துடுவே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம பார்த்து சொன்னா எவ்வளவு அது உற்சாகமா இருக்கும் பாருங்க.
Lord, are you praying for me or you're just telling me I'm going to fall 3 times?
ஆண்டவரே நீ எனக்கு ஜெபம் பண்றீரா விழுதுன்னு சொல்றீரா?
Supposing somebody tells me, before tomorrow morning you are going to fall into sin 3 times.
நாளை காலையிலுக்குள்ள நீங்க 3 தடவை பாவத்தில் விழ போறீங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க?
And he doesn't pray that I should not fall.
நான் விழக்கூடாதுன்னு சொல்லி ஜெபமும் பண்ணல.
See, he doesn't say, Peter, I prayed for you that you should not fall.
அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பேதுரு விழக்கூடாதுன்னு சொல்லி அவர் ஜெபிக்கவில்லை.
You are going to fall.
நீ விழப்போகிறாய்.
But I am praying that when you fall, and you fall again, and you fall a third time, and you have reached.
அந்த கீழே விழுந்து கீழே போன ஒரு பாடு உன்னுடைய விசுவாசம் விழுந்து விடக்கூடாது.
You know, you learn something from that.
இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம்.
Sometimes God allows us to fall.
நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், சில சமயங்களிலே தேவன் நாம் விழும்படிக்கு அனுமதிக்கிறார்.
Why does he allow us to fall?
ஏன் அப்படி செய்கிறார்?
Because we are so proud.
ஏனென்றால் நாம் அவ்வளவு பெருமையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
See, Peter was so proud.
பேதுரு மிகவும் பெருமையுள்ளவனாக இருந்தார்.
He said, Lord, these 11 fellows may deny you, but I won't deny you. I am the best.
இந்த 11 பேரும் மறுதலிப்பாங்க, நான் மறுதலிக்கவே மாட்டேன்.
The Lord said, okay, you will fall first.
அதர்ச்சனா நீதான் முதல்ல விழுவ மறுதலிப்பாய் என்று சொல்லி.
Why?
ஏன்?
The other people say, Lord, I don't know, maybe I'll fall, I don't know.
மற்ற எல்லாரும் சொன்னாங்க, நான் விழுவுனா விழு எனக்கு ஒண்ணு தெரியல அப்படின்னு இருக்காங்க.
They were not so proud.
அவங்க பேதுரு மாதிரி பெருமையா சொல்லல.
They also, the Bible says, they also said a little bit, we also won't let deny you.
நாங்க அவங்களும் சொன்னாங்கன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி சொன்னாங்க.
That we won't deny you.
நாங்க உங்களை மறுதலிக்க மாட்டோம்னு சொல்லி
சொன்னாங்க. But the loudest was Peter.
அதுல உரத்த சத்தமா சொன்னது யாரனா பேதுரு தான்.
Oh, these fellows are saying, but I will never deny you.
இந்த பயல்கள் எல்லாம் சொல்றாங்க, ஆனா நான் நிச்சயமா மறுதலிக்கவே மாட்டேன்னு சொல்லி.
Lord said, you will fall first.
ஆனா ஆண்டவர் சொல்ல நீதான் முதல்ல விழுவ.
The Bible says, let him who thinks he stands take heed lest he fall.
வேதம் சொல்லுகிறது, நிற்கிறவன் எவனும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று சொல்லி.
You see, it's so difficult for God to keep us humble.
நம்மை தாழ்மையாக வைத்திருக்கிறது ஆண்டவருக்கு மிகவும் கஷ்டமான காரியம்.
That sometimes,
சில சமயங்களில்
God has to allow Satan to sift us and make us fall. That's the only way he can make us humble.
சில சமயங்களில் ஆண்டவர் பிசாசுக்கு உத்தரவு கொடுத்து அவன் கீழே விழுந்து நாம் கீழே விழுந்து புடைக்கப்படும்படிக்கு அப்படி எல்லாம் நடந்த பிற்பாடுதான் நாம் தாழ்மை கற்றுக்கொள்ளுகிறோம்.
That's one reason why God keeps Satan alive.
ஏன் பிசாசை ஆண்டவர் வைத்து உயிரோடு வைத்திருக்கிறார்கள், இதுதான் காரணம்.
Because once in a while he has to make us a little humble, so he has to send Satan to you.
சில சமயங்கள்ல இந்த மாதிரி நம்மை தாழ்மையாக வைத்திருக்கிறதுக்காக சில சமயங்கள இந்த மாதிரி காரியங்களை பிசாசு உயிரோடு கூட வைத்திருக்கிற.
And we read in John's Gospel chapter 21,
யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம்.
Now this is after Peter has fallen.
இது வந்து பேதுரு விழுந்த பிற்பாடு.
He had fallen 3 times.
மூன்று முறை ஆண்டவரை மறுதலித்து விடுகிறார்.
Denied the Lord.
ஆண்டவரை மறுதலித்து விட்டான்.
And he was very discouraged.
மிகவும் சோர்ந்து போயிட்டான்.
He really loved Jesus, otherwise he would not have been discouraged.
ஆண்டவரை உண்மையாக நேசித்தவன் ஆகினால் தான் அவ்வளவு தூரம் அப்படி ஆகி விட்டான்.
The Bible says that when Peter denied the Lord, he went out and wept bitterly.
வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரை மறுதலித்திருப்பாடு சேவல் கூனிருப்பாடு அவன் போய் மனம் கசந்து அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
Many women weep very strongly, but for a man to weep strongly, that's an amazing thing.
பொதுவாக சகோதரிகள் மனக்கசந்து அழுவார்கள், ஆனால் சகோதரர்கள் மனக்கசந்து அழுகிறது கஷ்டமான.
And for a tough fisherman like Peter to weep so heavily.
கடினமான உழைக்கக்கூடிய இந்த மீனவ நண்பனாயிருந்த பீட்டருக்கு அது மிகவும் கஷ்டமான காரியம்.
We never read that Judas Iscariot wept bitterly.
நாம் வேதத்தில் யூதாஸ் காரியத்தும் மனக்கசந்து அழுதுதான் நாம் வாசிக்கிறது இல்ல.
He just went to the priest and said, I feel sorry that here's your money, I feel sorry I betrayed him.
அந்த பரிசேயர் இடத்துல எல்லாம் போய் நான் கூட்டமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி சொல்லுகிறான்.
But he didn't weep bitterly.
மனக்கசந்து அவன் அழவில்லை.
You know, when two people sin, they may react to that, they may repent in 2 different ways.
ரெண்டு பேர் பாவம் செய்யும் பொழுது மனம் திரும்புவதற்காக ரெண்டு பேரும் வித்தியாசமான விதத்தில் மனம் திரும்புவார்.
One person says, yeah, Lord, I'm sorry I sinned.
ஒருவன் போய் ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ள நான் பாவம்
செய்தேன். Another person goes and weeps bitterly because he is feels, Lord, I hurt you so much.
ஆனால் அடுத்த சகோதரன் போய் ஆண்டவரே சமுத்திருந்த ஆண்டவரே நீ மன்னிம் என்று சொல்லி மனம் கசந்து அழுகிறான்.
That's the difference between Peter and Judas Iscariot.
அதுதான் யூதாஸ் காரியத்துக்கும் பேதுருக்குள்ள வித்தியாசம்.
How do you repent when you sin?
நீங்கள் பாவம் செய்யும் பொழுது எப்படி மனம் திரும்புகிறீர்கள்?
We all sin. As long as we are in the world, we'll sin.
இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் பாவம் செய்கிறோம்.
We can never live in this world without ever sinning. That's impossible.
பாவமே செய்யாம இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறது இயலாத காரியம்.
But the important thing is how do you react after you fall?
ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் விழுந்த விருப்பாடு நாம் என்ன செய்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம்?
Is it like Judas Iscariot who says, yeah, Lord, I'm sorry, please forgive me?
யூதாஸ் காரியத்தை போல ஆண்டவரே என்ன மன்னி நான் பாவம்
செய்தேன். Or like Peter who wept bitterly.
அல்லது பேதுருவை போல மனம் கசந்து அழுத பேதுருவை போல இருக்கிறோமா?
What a difference there was between Peter and Judas Iscariot because of that.
இந்த மனம் கசந்து அழுதுபடினாலே பேதுருவுக்கும் பேதுருவுக்கும் யூதாஸ் காரியத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம்.
Jesus prayed for Peter that his faith should not fail.
பேதுருவுக்காக ஆண்டவர் உடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார்.
That when he was so discouraged,
அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்த பொழுது,
Jesus prayed that at that point Peter should not feel I'm useless.
பேதுரு அப்படி சோர்ந்து போயிருந்த பொழுது நான் ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி,
oh, God doesn't love me.
ஆண்டவர் என்னை நேசிக்கவில்லை.
He should not think like that.
அப்படி நினைக்க கூடாது என்று சொல்லி ஜெபித்தார்.
See, faith means to believe God still loves me even after I've fallen.
விசுவாசம் என்பது நான் விழுந்து பிற்பாடு கூட இயேசு என்னை நேசிக்கிறார் என்று நம்புவது.
Can you believe when you have fallen and denied the Lord 3 times that God still loves you?
நீங்க நம்ப முடியுமா, பாவம் செய்து 3 தடவை ஆண்டவர் மறுதலித்த பிற்பாடு இன்னும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ப முடியுமா?
Or do you believe the devil at that time saying, oh, God hates you now, he's forsaken you?
அது பிசாசு வந்து ஆண்டவர் உன்னை வெறுக்கிறார், ஆண்டவர் உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுகிறதை கேட்கிறீர்களா?
That is the time when you must remember God still loves you.
அப்பொழுதுதான் இயேசு இன்னும் என்னை நேசிக்கிறார் என்பதை நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம்.
When you have reached the bottom,
கீழே போய்விட்ட பொழுது,
that you cannot go any more bottom,
அதுக்கும் கீழே போகவே முடியாத அளவுக்கு போன பொழுது,
at that point,
அந்த இடத்துல,
you must know God still loves you.
தேவன் என்னை இன்னும் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
That's what you must confess.
அதைத்தான் நாம் அறிக்கை செய்ய
வேண்டும். When Satan says you dishonored the Lord, you failed him, you've done so many wrong things,
பிசாசு உன்னை பார்த்து நீ இப்படி செய்து விட்டாய், பாவம் செய்து விட்டாய், ஆண்டவரை கனவீனப்படுத்தி விட்டாய் என்றெல்லாம் சொல்லும் பொழுது,
yeah, I've done all those things, but God still loves me.
உண்மைதான், நான் செய்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் இன்னும் தேவன் என்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல
வேண்டும். It's an amazing truth.
அது ஒரு மிக ஆச்சரியமான
சத்தியம். That is what Jesus prayed. Peter, I'm praying not that you won't fall, but I'm praying that when you fall, you will still believe that God loves you.
அதுக்காகத்தான் இயேசு ஜெபித்தார். பேதுரு விழக்கூடாது என்று அல்ல, அவன் விழுந்த பிற்பாடு இன்னும் ஆண்டவர் இயேசு அவனை நேசிக்கிறதை அறிந்து கொள்ளும்படிக்காக.
In John chapter 21,
யோவான் 21 ஆம் அதிகாரத்தில்,
after he had denied the Lord three times,
மூன்று முறை பேதுரு மறுதலித்த பிற்பாடு இயேசுவை,
he really got discouraged. He thought, I can never be an apostle again.
இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்போஸ்தலனாக இருக்கவே முடியாது.
Jesus gave me such a high calling, but I disappointed him.
ஆண்டவர் எனக்கு இவ்வளவு உயரமான ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார், இப்படி ஆயிவிட்டேன் என்று சொல்லி.
And that can happen to you also.
உங்களுக்கும் அது நடக்கலாம்.
That you fail the Lord in some way and you say, well, God can never use me again because I've disappointed him.
நீங்க கூட நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாத அழைப்பு கொடுத்திருந்தார், ஆண்டவர் நான் எப்படி ஏமாற்றி விட்டேன், இனி ஆண்டவருக்கு நான் உழைக்கவே முடியாது.
So Peter says,
மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார்.
He was not saying just about going fishing for that day. He's saying, I've permanently resigned as an apostle. I'm now permanently going back to my fishing.
இப்ப போய் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்ல, அப்போஸ்தல ஊழியத்தையே நான் ரிசைன் பண்ணிட்டேன், இனிமேல் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்ல.
I can't be an apostle now. I denied the Lord three times. That job is finished for me.
இனி நான் அப்போஸ்தலனா இருக்க போறல, மூன்று தடவை ஆண்டவரை மறுதலிச்சிட்டேன், இனி நான் அப்படி இருக்க
போறேன். How can a man who denied Jesus three times be an apostle?
மூன்று தடவை இயேசுவை மறுதலித்தவன் இனி எப்படி அப்போஸ்தலனா இருக்கிறது?
I give it up.
அத நான் விட்டுறேன்.
I thought I was a great man. Now I realize I am nothing.
நான் நினைச்சேன் நான் பெரிய ஆளுன்னு சொல்லி, இப்ப நான் இப்பதான் தெரியுது நான் ஒண்ணு இல்லைன்னு.
I'm not fit to serve the Lord.
ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் லாயக் இல்லை.
But there's one thing I can do. I can fish.
ஒரு காரியம் நான் செய்ய முடியும், நான் போய் மீன் பிடிக்க போகிறேன்.
So God said, okay, go try to fish. Let's see how many fish you catch.
Okay, நீ போய் மீன் பிடிக்க தான் முயற்சி செய்து பார், பார்க்கல எத்தனை பிடிக்கிறேன் பார்க்கறேன் அப்படி சொல்லு.
You know it says there.
அதத்தை அப்படி தான் சொல்றேன்.
That they toiled all night, verse 3, and they caught nothing.
அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை.
See, they must have gone out to fish about 6 o'clock in the evening.
ஒருவேளை 6 மணிக்கு சாயங்காலம் போயிருப்பாங்க மீன் பிடிக்கிறதுக்காக.
9 o'clock, no fish.
9 மணி வரைக்கும் மீன் கிடைக்கல.
Midnight, no fish.
நடுராத்திரி வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல.
No, they never had a day like this before. Before that, so many days they caught fish so quickly.
இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை போயிருக்காங்க, ஆனா இப்படி ஒரு நாள் நடந்தது கிடையாது.
But here, no fish.
இந்த இடத்துல ஒரு மீன் கூட கிடைக்கல.
2 o'clock, 3 o'clock, no fish.
2 மணி, 3 மணி, ஒரு மீனும் கிடைக்கல.
So you know, when we fail like that in our life, God is trying to tell us something.
இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இப்படி தோற்று போகும்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட ஏதோ சொல்ல விரும்புகிறார்.
What do you think God was trying to tell Peter?
ஆண்டவர் பேதுருவுக்கு என்ன சொல்ல முயற்சித்தார் என்று நினைக்கிறீர்கள்?
You thought you are clever at fishing.
நீங்க நினைச்சாய் நான் மீன் பிடிக்கல வல்லவன் என்று சொல்லி.
Okay, see now.
பாரு, முயற்சி செய்து பார்.
See all these other boats, they are all catching fish. Only your boat, there is no fish.
மற்ற படகுகள் எல்லாம் போற எல்லாரும் மீன் பிடித்துக் கொண்டிருக்காங்க, உங்களுடைய போட்ல ஒரு fish, ஒரு மீனும் கிடையாது.
All the others are catching so much fish and going to the shore.
எல்லாரும் அநேக மீன்களை பிடித்துக் கொண்டு கடைக்கு போகிறார்கள், நீ ஒண்ணும் பிடிக்கல.
And they come by your boat and say, today we got a good catch.
போம் படகு பக்கத்துல வந்து நீ நிறைய கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு வேற போகிறார்கள்.
You get nothing.
உனக்கு ஒண்ணும் கிடைக்கல.
Have you had that experience where it looks as if God is blessing everybody around you and only you are left out?
உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கல.
Other people are testifying God has answered their prayer, only your prayer is not answered still.
எல்லாரும் எந்திரி சொல்றாங்க, ஆண்டவர் பதில் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா, பதில் கொடுத்தா ஆசீர்வாதம்னு சொல்றாங்க, உங்க ஜெபத்துக்கு பதிலே கிடைக்கல.
And Peter sat in that boat and said, Lord, what is wrong with me? Nothing is, no blessing coming into my life.
பேதுரு அந்த படகுல உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல?
You know, God was doing a work with Peter.
ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள, ஆண்டவர் பேதுருவிடத்தில் ஒரு காரியத்தை செய்து.
Those other people who were catching fish, they were not going to have such a great ministry.
மற்ற மீன் கிடைத்து ஆசீர்வாதம் கிடைத்து போய் கொண்டவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஊழியம் கிடையாது.
This person whose boat was empty, he was the one who was going to have a ministry.
காலியான படகோடு கூட இருந்த பேதுருவு தான் பெரிய ஊழியத்தை ஆண்டவர் வைத்திருந்தார்.
Don't think that only when God blesses you he's doing a work in your life.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மாத்திரம் உங்களுக்கு ஊழியம் வைத்திருக்கார் என்று சொல்லி நீங்கள் விளங்கி.
Even when your boat is empty God is trying to teach you something.
உங்களுடைய படகு காலியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லி
தருவார். Even when you fail and deny the Lord 3 times he's trying to teach you something.
நீங்கள் ஒருவேளை விழுந்து ஆண்டவரை மறுதலித்த பிற்பாடு கூட ஆண்டவர் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லித்தர விரும்புகிறார்.
He is trying to teach you the most important lesson that he can teach any believer.
மிக முக்கியமாக ஒரு விசுவாசிக்கு சொல்லித்தர வேண்டிய அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தர தேவன் விரும்புகிறார்.
I was born again when I was 19 years old.
19 வயதாக இருக்கும் பொழுது நான் மனம் திரும்பினேன்.
I am 62 now. I have 43 years I've been a believer.
எனக்கு வயது 62 ஆகிறது. 43 வருஷமாக நான் விசுவாசியா இருக்கிறேன்.
36 years I've been in full time Christian work.
36 வருஷம் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன்.
And I'll tell you one thing from all these years of my experience.
என்னுடைய வாழ்க்கையில இருந்து என்னுடைய அனுபவங்களிலிருந்து ஒரு காரியத்தை நான் சொல்ல முடியும்.
The most important lesson, the most important work that God has to do in us is to break us.
மிக முக்கியமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்மை உடைத்து நொறுக்குவது.
It's not to give us supernatural gifts.
பெரிய காரியங்களை செய்யும்படியான வரங்களை தருகிறது அல்ல.
Not even Bible knowledge.
வேத அறிவு கூட அல்ல.
Brokenness.
நொறுங்கின உடைந்த உள்ளம்.
God can break me and humble me.
நம்மை உடைத்து ஆண்டவர் நம்மை தாழ்த்தும் பொழுது
that is the greatest work he can do in any child of God.
அதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் செய்கிற பெரிய காரியம்.
Because then God can do amazing things through such a person.
அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆச்சரியப்படும்படி.
See, a broken man can never become proud.
உடைந்து போன ஒரு மனிதன் பெருமை அடையவே முடியாது.
And that's what God was trying to do in Peter.
அதைத்தான் பேதுருடைய வாழ்க்கையில் இயேசு செய்ய முயற்சி.
So how does he break Peter?
எப்படி பேதுருவை ஆண்டவர் உடைத்தார்?
By failure.
தோல்வியினாலே.
Is there a purpose in failure?
தோல்வியிலே ஒரு நோக்கம் உண்டா?
You know we live in a world where they say only if God gives you success then only he is blessing you.
நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் இருந்தா தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார்கள்.
What about failure?
ஆனால் தோல்வி குறித்து என்ன சொல்லுங்கள்?
Does God allow failure in our life?
தேவன் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரா?
Yes.
ஆம்.
Did he allow failure in Peter's life?
பேதுருவுடைய வாழ்க்கையிலே தோல்வி ஆண்டவர் அனுமதித்தாரா?
Yes.
ஆம்.
3 times he denied the Lord.
3 முறை ஆண்டவரை மறுதலித்தான்.
He spent 10 hours fishing, he gets no fish.
10 மணி நேரம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் கிடைக்கல.
Everybody else is getting fish.
எல்லாருக்கும் ஆசீர்வாதம்.
Is that failure or not?
அது தோல்வியா இல்லையா?
Yes.
உண்மைதான்.
Have you found that in your life?
உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
I want to tell you in Jesus name there is a purpose in that failure.
இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அதிலே ஒரு நோக்கம் உண்டு.
You know what that purpose is?
அந்த நோக்கம் என்ன?
To break you.
உங்களை உடைக்கும்படி.
To humble you.
உங்களை தாழ்த்தும்படிக்காக.
So that he can do something wonderful through you.
உங்கள் மூலமாக ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படிக்காக.
Why did Jesus select Peter to be the man who stands on the day of Pentecost to preach the word?
ஏன் இயேசு கிறிஸ்து பேதுருவை பெந்தேகோஸ்து தினத்திலே நிற்கும்படிக்காக தெரிந்து கொண்டார்?
Supposing you stood on the day of Pentecost and preached.
நீங்கள் பெந்தேகோஸ்து நாளில் அங்கே நின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன்.
Or let's say anywhere you went for some meeting somewhere today.
இன்னைக்கு நீங்க போய் எங்காவது போய் அங்க நிக்கிறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்களேன்.
And after your preaching you read Acts chapter 2, the sermon was just about 10-15 minutes.
வேத அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த பேதுரு செய்த பிரசங்கம் ஒரு 10-15 நிமிஷம் தான் பேசியிருப்பார்.
And you preach for 10-15 minutes.
நீங்க 10-15 நிமிஷம் பேசுறீங்க.
And 3000 people are converted.
3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விடுகிறார்கள்.
And 3000 people are baptized.
3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து
விடுகிறார்கள். And 3000 people are baptized in the Holy Spirit.
3000 பேர் அபிஷேகத்தினால நிறைந்து விடுகிறார்கள்.
You won't be able to keep quiet about that.
அதை வைத்துக் கொண்டு உங்களால் சும்மா இருக்கவே முடியாது.
All of Dubai will have to hear about it in one day. What have God?
ஒரே நாள்ல துபாயில இருக்கவங்க எல்லாரும் இதை கேட்டே ஆகணும்.
Can you imagine how proud you can become even if 100 people got converted, leave alone 3000?
3000 பேர் வேண்டாம், 100 பேர் ரட்சிக்கப்பட்டான் வைத்துக் கொள்ளுங்களேன்.
Even if 5 people got converted, we get
5 பேர் ரட்சிக்கப்பட்டா போதும்.
Here 3000 people are converted.
3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
3000 people are baptized in the Holy Spirit.
3000 பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறார்கள்.
And Peter still remains the same humble person he was before.
இத்தனைக்கும் பிற்பாடு அந்த பேதுரு அதே தாழ்மையோடு கூட இருந்தார்.
How did that happen?
அது எப்படி நடந்தது?
Because God had broken him through failure before that.
அதற்கு முன்பாக தோல்வியினால பேதுருவை தேவையான அளவுக்கு உடைத்திருந்தார்.
Supposing you had gone to Peter, somebody had gone to Peter on that day.
யாராவது பேதுரு இடத்துல அன்னைக்கு போயிருந்தாங்க.
Oh, Peter, what a man of God you are. 3000 people converted through your ministry.
என்ன பேதுருவே, பேர் நீ எவ்வளவு பெரிய ஆளு, உன்னுடைய மினிஸ்ட்ரியில இன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க.
He'll say, no, I know what type of person I am.
அவன் சொல்லிருப்பான், எனக்கு தெரியும் நான் இப்பேற்பட்ட ஆள் என்று சொல்லி.
Few days ago I know what I did.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும்.
You don't know.
உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும்.
I know what all I did.
நான் என்னென்ன செய்தேன்னு எனக்கு தான் தெரியும்.
I don't know why the Lord used me today, but it's not because of me.
ஆண்டவர் ஏன் என்ன உபயோகப்படுத்தாரு எனக்கு தெரியாது, அதனாலதான்.
So you know, God wanted a very humble man to use on the day of Pentecost.
அவர்கள் தோற்று போகவில்லை, விழுந்து விடவில்லை.
When God wanted to use a man on the day of Pentecost, he had to use a man who had failed badly.
மிக பரிதாபமாக தோற்று போன ஒரு மனுஷனை தான் அந்த நாளில் ஆண்டவர்
உபயோகப்படுத்தியிருக்கிறார்.
ஒருவேளை அந்திரேவை ஆண்டவர் உபயோகப்படுத்தினால் அவன் பெருமை அடைந்திருக்கலாம்.
Peter, Jesus knew, cannot be puffed up because the man was such a failure.
And Yesuk nandrai theriyanal avan appadi perumiyadai mudiyad enal avan appolu thotru ponavan.
He was a failure as a person.
Apostle endra murayile thotru ponavan.
And he thought he could fish. When he went to fish there also he was a failure.
Meenaad pudike polana adhum seiyamudiyilla.
How God breaks us.
Aandavar idu eppadiya kondu varana solli paaru.
You know, fishing was Peter's strong point.
Meen pudikiradhila Pedru miga vallavan.
And that was the point at which God broke him.
அந்த இடமும் அந்த இடத்துல உடைந்து விட்டது.
We have also got our strong points.
நமக்கும் நம்முடைய பலமான இடங்கள் இருக்கு.
We may say, yeah, in those areas I am not so good, but this area I am okay.
இந்த விஷயத்துல எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனால் இந்த விஷயத்துல நான் பெரிய ஆள்.
And that is the area where you'll fail.
அங்கேயே நாம் தோற்று விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
Has God given you that experience?
இந்த காரியங்களை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா?
The area where you are proud.
நீங்கள் பெருமையா இருக்கிற காரியத்தில்,
the area where you feel I can do something,
என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்கிற காரியத்தில்,
some sister who's proud that she can cook good food, one day her food will be a mess.
நன்றாய் சமைக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய ஒரு நாள் சமைத்த காரியம் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, நல்லாவே இல்ல.
Very good.
நல்லா சமைக்கிறவங்க.
That is the day God is going to bless you when the food is in such a didn't come out properly.
And என்னைக்கு சாப்பாடு சரியா வரலையோ அன்னைக்கு தான் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
Because you know the most difficult thing for God to do is to humble us.
ஆண்டவருக்கு மிகவும் கடினமான காரியம் என்ன? நம்மை தாழ்த்துகிறது
தான். He says when Moses was 40 years old he thought I can now deliver the Egyptians.
மோசே 40 வயதான பொழுது அவன் நினைத்தான், நான் இப்பொழுது எகிப்திலிருந்து என்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்க முடியும்.
He had studied in the big colleges in Egypt.
எகிப்திலிருந்து பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவன்.
Strong man.
சரீரத்திலே வல்லமை உள்ளவன்.
Bible says he could speak well.
நன்றாக பேசக்கூடியவன்.
He was rich.
ஐஸ்வர்யவான்.
He educated.
நன்றாக கல்வி அறிவு படைத்தவன்.
God said no.
ஆண்டவர் சொன்னார் முடியாது.
God doesn't choose people who are so capable and all those things.
திறமையுள்ளவர்கள் தாழ்ந்துள்ளவர்களை வைத்து ஆண்டவர் ஒண்ணு செய்யறது.
Because he had the most important thing Moses did not have.
ஏனென்றால் மோசேக்கு மிக முக்கியமான காரியம் அந்த இடத்துல இல்ல.
Humility, brokenness, he didn't have that.
தாழ்மை, உடைந்த உள்ளம் அவனுக்கு இல்லை.
So you learn something.
அந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிறோம்.
You don't have humility and brokenness.
உடைந்த உள்ளமும் தாழ்மையும் இல்லை என்றால்,
you can have education, ability, strength, everything, God says no, I can't.
பலம் இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, ஆண்டவர் சொல்றாரு முடியாது, உன்னை கொண்டு ஒண்ணு
செய். And then God took him to 40 years into the wilderness.
வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் மோசேயை கொண்டு சென்றார்.
This great ruler is now looking after sheep.
பெரிய ஆளுகை செய்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான்.
And not only that.
அது மட்டுமல்ல.
He had to live 40 years with his father-in-law.
அவங்க மாமனார் கூட 40 வருஷம் வாழ வேண்டியது இருந்தது.
You know, even 1 year with your father-in-law will be enough to break you.
ஒரு வருஷம் உங்க மாமனாரோடு வாழ்ந்தீங்கன்னா உடைந்து போயிருவீங்க.
40 years with your father-in-law. Can you imagine what it
was? 40 வருஷம் மாமனார் கூட வாழ்ந்திருக்கேன். யோசிச்சு பாருங்க.
Father-in-law's house and also working in the father-in-law's business. That will really
40 வருஷம் மாமனார் வீட்ல இருந்து மாமனாருடைய ஆடுகளை வேற மேய்த்து கொண்டிருந்தான்.
Moses became so small at the end of 40
years. Moses கடைசில துணுண்ட ஆயிருப்பான்.
He was such a big man when he was
40. அவ்வளவு பெரிய ஆள்.
At the 40.
40 வருஷம் ஆயிருக்கும். 40 வயதா இருக்கும் பொழுது.
80 he became so small.
80 வயசுல அவ்வளவு துணுண்ட ஆயிட்டான்.
And then God said, okay, now you come. Now I'll use you.
ஆண்டவர் அப்பொழுது சொன்னார், இப்பொழுது நீ வா, நான் உன்னை உபயோகப்படுத்துவேன்.
I believe God wants to use many of us.
நான் விசுவாசிக்கிறேன் நம்மள இருக்கிற அநேகரை ஆண்டவர் பயன்படுத்துவேன்
என்று சொன்னார். But we are so big.
ஆனால் நாம் பெரிய ஆட்களாக இருக்கிறோம்.
We have to become small.
சிறியவர்களாக ஆக வேண்டும்.
And God has different ways to do that.
அதை செய்கிறதுக்கு ஆண்டவரிடத்தில் அநேக வழிகள் இருக்கிறது.
He allows us to fail.
நாம் விழும்படிக்கு ஆண்டவர் விடுகிறார்.
Put you with your father-in-law.
மாமனார்கிட்ட இருக்கும்படிக்கு விடுகிறார்.
You may lose your job.
வேலை போகும்படிக்கு விடுகிறார்.
So many problems can come into our life.
அநேக பிரச்சனைகள் நமக்கு வரும்படிக்கு அனுமதிக்கிறார்.
You think it's the devil.
நீங்க தவறு எதுவும் செய்யவில்லை, ஆனால் ஆண்டவர் உங்களை தாழ்மைப்படுத்த விரும்புகிறார்.
So rejoice.
ஆகினாலே களி கூறுங்க.
God is able to crush you and make you small. Then he can do something for you.
உங்களை உடைத்து நொறுக்கி உங்களை பயன்படுத்தும்படிக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்கள்.
I know in my own life.
எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில.
How after I began to serve the Lord full time.
முழு நேர ஊழியத்துக்கு நான் வந்த ஒருபாடு.
God allowed me to fail and fail and fail.
நான் விழும்படிக்கு ஆண்டவர் என்னை அனுமதித்தார்.
That was good for me.
அது எனக்கு நல்லது.
People and God allowed people to go over my head and crush me.
மனுஷரே என்னுடைய தலையின் மேலே ஏறி செல்லும்படிக்கு என்னை நொறுக்கும்படிக்கு ஆண்டவர் அனுமதித்தார்.
It's good for me.
அது எனக்கு நல்லது.
False accusation.
தவறான குற்றச்சாட்டுகள்.
Bad names.
கெட்ட பெயர்கள்.
From Christian people.
கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து.
People would write articles against me.
என்னை குறித்து தவறாக எழுதுகிறவர்கள்.
God said, keep your mouth shut.
வாயை மூடிக்கொண்டு சும்மா இரு என்று சொன்னார்.
God is crushing
me. ஆண்டவர் உங்களை நொறுக்குகிறார்.
He wants to make me small.
என்னை சிறியவனாக மாற்றும்படிக்கு விரும்புகிறார்.
God said, I cannot use big people.
ஆண்டவர் சொன்ன பெரிய ஆட்களை என்னால் உபயோகப்படுத்த முடியாது.
God, because they'll become proud.
என்னால் ஒரு பெருமை அடைந்து
then they'll go to hell.
அவர்கள் நரகத்துக்கு போய் விடுவார்.
I don't want to send anybody to hell and I don't want to send you to hell.
யாரையும் நரகத்துக்கு விட எனக்கு பிரியம் இல்லை, உன்னை நரகத்துக்கு விடுறதுக்கு எனக்கு இஷ்டம்.
So before I use you, I have to make you small.
உன்னை பிரயோஜனப்படுவதற்கு முன்பதாக நான் சிறியவனாக உன்னை
மாற்றுவேன். That's the reason why God allows us to fail and fail and fail.
அதுதான் காரணம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போகும்படி.
And we read here in John 21.
யோவான் 21 இல் நாம் வாசிக்கிறோம்.
That when they had come to the end of their attempts to catch fish.
மீன் பிடிக்க போன விஷயத்திலே அவர்கள் தோற்று ஒன்றுமில்லாமல் போன போது.
Struggled for nearly 11 hours.
11 மணி நேரம் கஷ்டப்பட்டு.
5 o'clock in the morning.
காலையில் 5 மணிக்கு
ஜீசஸ்
இயேசு வருகிறார்.
Says, have you got any fish?
ஏதாவது மீன் கிடைச்சதா?
Why did he ask that question? He already knew the answer.
ஆண்டவருக்கு அந்த கேள்வி தெரியுமே, ஏன் அதை கேட்டார்?
Because he wants them to admit, confess, Lord, we have failed.
தாங்கள் தோற்று போனதை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக தங்கள் வாயினால் அதை அறிக்கை செய்யும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார்.
You have to confess, Lord, I have failed.
நான் தோற்று போனேன் என்று சொல்லி வாயினாலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
Then the Lord says.
அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார்.
Cast your net on the other side.
வலதுபுறமாய் உங்கள் படகு வலை போடுங்க.
They caught such a big number of fish they could not even pull the net in. Verse 6.
ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் ஆகப்பட்டிருந்தாலும் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள்.
And it says they brought it to the shore.
அதற்கு நாம் வாசிக்கிறோம்,
Verse 11, there were 153 large fish.
153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம்.
What a large fish.
பெரிய மீன்கள்.
Even if one fish is 5 or 6 kilos.
ஒரு மீன் 5-6 கிலோன்னு வைத்துக்கொள்ளுங்களேன்.
I don't know the price of fish here in India. It's about 150 rupees a kilo.
இங்க என்ன விலைன்னு தெரியல. அங்க கிலோ 150 ரூபாய்
இருக்கும். One fish is about 1000 rupees if it's 6 kilos.
ஒரு மீன் வந்து 1000 ரூபாய் இருக்கும்.
153 fish?
153 கணக்கு போடுங்களே.
1.5 lakhs rupees in one day.
1.5 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல.
And Peter looked at all this fish.
பேதுருக்கு இந்த மீன்கள் எல்லாம் பார்க்கறான்.
This is wonderful.
இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது.
If the Lord blesses me like this every day,
ஆண்டவர் என்னை இப்படி ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தார் என்றால்,
ஓ, I will be the richest fisherman in Galilee. I don't want to be an apostle. This
கல்லேவிலே நான் தான் பெரிய பணக்காரனா இருப்பேன்.
And I will definitely give 10% to God of whatever I get.
நிச்சயமா என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து 10% 10% தசமாக கொடுப்பேன்.
And all these thoughts are going through his mind now. At last I found my calling. My calling is to be a fisherman.
இந்த மாதிரி அதாவது இப்படி எல்லாம் யோசனை அவருடைய மனதில் இந்த ஓட்டங்கள் எல்லாம் ஓடி இருக்கும். இப்பதான் எனக்கு தெரியுது ஆண்டவர் என்னுடைய அழைப்பு என்ன, மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறேன்.
And then the Lord says,
அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
Peter,
பேதுருவே,
do you love me more than all these fish?
இந்த மீனை எல்லாம் விட நீ என்னை நேசிக்கிறாயா?
That is his question.
அதுதான் ஆண்டவருடைய கேள்வி.
Verse 15, do you love me more than all these fish?
இந்த மீன்களை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா?
Do you love me more than this 1.5 lakh rupees you got in one day?
ஒரே நாள்ல கிடைத்த இந்த 1.5 லட்சம் ரூபாய் விட நீ என்னை நேசிக்கிறாயா?
He says, yes, Lord.
நான் சொல்றேன், ஆம் ஆண்டவரே.
Do you really love me, Peter, more than all this?
இதை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா?
ஆமாண்டவரே. Oh, Peter, just think about it. I am not sure. Do you love me more than this?
பேதுருவே, நன்றாய் யோசித்து பதில் சொல். நிச்சயமாக இதை விட நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா?
And then he says,
பிறகு அவன் சொல்லுகிறான்,
Lord, I don't know. You know all things. Verse 17.
17 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மூன்றாம் தரம் இயேசு அவனை கேட்டபடி பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும்
அறிந்து, you know, Lord,
நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே.
He's not even sure to say like in the olden days, I love you more than everybody else.
முந்தி நீ சொன்னதை போல இப்பொழுது அவன் அதை சொல்கிறதற்கு கூட அவனால தைரியமற்றவன்.
He's a broken man.
அவன் உடைந்த உள்ளமுள்ளவன்.
The Lord had something better for Peter than earning 1.5 lakhs every day.
ஒவ்வொரு நாளும் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறத விட அதை விட மேலான காரியம் பேதுரு காண்டர் வைத்திருந்தார்.
This man, 1.5 lakhs he earned in one day.
1.5 லட்சம் ரூபாய் ஒரே நாள் சம்பாதித்த இந்த மனிதன்,
a few days later,
குறைந்த கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம்,
when a beggar asks him for money, he says, I'm sorry, I don't have anything.
ஒரு பிச்சைக்காரன் ஏதாவது கொடு என்று சொல்லி கேட்டபொழுது அவன் சொன்னான், வெள்ளியும் இல்ல பொண்ணும் இல்ல ஒன்றும் இல்லை என்று சொல்லி,
I don't have silver and gold.
வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறான்.
But I have the name of Jesus.
அவன் சொல்றான், இயேசு என்கிற நாமம் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறான்.
Now I want to say to you, my brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
don't think earning money is everything.
பணம் சம்பாதிக்கிறது தான் எல்லாம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள்.
To have the name of Jesus,
இயேசுவின் நாமத்தை உடையகிறது தான்.
To be a broken person,
நீங்கள் உடைந்து உள்ளமுள்ளவர்களாயிருந்தால்,
whom God can use,
தேவனங்களை உபயோகப்படுத்த முடியும்.
That is the greatest thing.
அதுதான் மிகப்பெரிய காரியம்.
For that God has to break us and make us small first.
அதற்காக தேவன் முதலாவது நம்மை உடைத்து சிறியவர்களாக மாற்ற வேண்டும்.
And the sooner you God can do that in you, the more quickly God can make you a blessing to other people.
எவ்வளவு தூரம் நாம் சீக்கிரமாய் உடைத்து நொறுக்கப்பட்டு சிறியவர்களாக ஆகிறோமோ அவ்வளவு சீக்கிரம் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும்.